புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கொடுக்க வேண்டியதுதான் வந்து என்னுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு. வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி புதுவை மாநில மக்களுக்கு, கல்வியில, மருத்துவத்துல, அது மட்டும் இல்லாம சமூக நலத்துல, கட்டுமான பணியில, வேலை வாய்ப்பு பெறுவதில், சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்துதல், இதெல்லாம் வந்து எங்களுடைய முன்னுரிமை.
கடந்த பல ஆண்டுகளாகவே கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் புதுச்சேரி மாநிலம் பொதுவாகவே மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நல்ல முறையில் இருப்பதாகத்தான் ஓரளவுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அதைத்தான் புள்ளி விவரங்களும் காட்டுகின்றன. ஆனால் புதுச்சேரி பொதுவாக பின்தங்கி இருப்பது என்பது நீங்கள் சொன்னது போல அந்த வேலைவாய்ப்பு, கட்டுமானத்துறை, பொல்யூஷனை கட்டுப்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் சிறப்பாக செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல், இந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் எதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்கள், ப்ரையாரிட்டி?
அதாவது கல்வியில, மருத்துவத்துல புதிய மாநிலம் வந்து மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும்போது நல்லா இருக்குதுன்றது உண்மையான கருத்து. ஆனா இன்னும் தரத்தை உயர்த்தணும்ன்றது என்னுடைய எண்ணம். அதாவது கல்வியில வந்து தனியார் கல்லூரிகள், தனியார் பள்ளிகள்லாம் வந்து அவர்கள் தரமாக இருக்கின்றன. அரசால் நடத்தப்படுகின்ற பள்ளிகள், அந்த கல்லூரிகள் தரத்தை உயர்த்ததுதான் எங்களுடைய எண்ணம். அது மட்டும் இல்லாம புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பை பெறுகிறது, சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டாடுறது, கட்டுமான பணிகளை புதுவை மாநிலத்தில் வந்து நடத்துறது, இது போன்ற நிகழ்வுகளை செய்யறது, இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் புதுவை மாநிலம் ஒரு சிறப்பாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். நாங்களும் மத்திய அரசு இணைஞ்சு அதை செய்வோம்.
வேலை வாய்ப்பை பொறுத்தவரை புதுச்சேரியிலே பொதுவாக அரசு துறை வேலை தான் வேலை வாய்ப்பாக இருந்து கொண்டு வருகிறது பெரிய அளவுக்கு. அந்த மக்கள் தொகைக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக என்று சொல்வார்களே, அதாவது விகிதாச்சாரப்படி பார்த்தால் மிகவும் அதிகமான அளவுக்கு அரசு துறை ஒரு வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் இல்லை என்றும் சிலர் சொல்கிறார்கள். ஏனென்றால் தனியார் துறையிலே முதலீடுகள் முன்பிருந்ததைப் போல இல்லாமல் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாகவே குறைந்து விட்டதாகவும், இருக்கின்ற தொழிற்சாலைகள் எல்லாம் புதுச்சேரியை விட்டு வெளியேறி கொண்டிருப்பதாகவும் கூட கருத்துக்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் அதை அந்த மாதிரியான ஒரு போக்கு இருப்பதாக நினைக்கிறீர்களா? அதை அப்படி இருந்தால் அதை எப்படி மாற்ற
நாங்க செய்ய வேண்டியது முன்னுரிமை என்னன்னு சொன்னா, அதாவது புதிய தொழிற்கொள்கையை கொண்டு வர்றதுல நாங்க வந்து முனைப்பா இருக்கிறோம். பல மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல மாநிலங்கள் சலுகைகள் வழங்குகிறதா, தொழிற்சாலை அமைப்பவர்களுக்கு பரிச்சலுகள் கொடுக்கறதா, அது வந்து புதுவை மாநிலத்தில் கடந்த காலங்களில் இருந்தது. அது எடுக்கப்பட்ட பிறகு அந்த தொழிற்சாலை வருவது குறைந்து விட்டது, அதனால் வேலை வாய்ப்பு குறைந்து விட்டது. ஆகவே புதிய தொழிற்கல்வியை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை பெறுகிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதுல முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு புதிய மாநிலத்துல மாசுபடாத தொழிற்சாலைகள் கொண்டு வரணும். குறிப்பா ஐடி இண்டஸ்ட்ரி, கணினித்துறையில புதுவை மாநிலத்துல வந்து பல தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இது வரைக்கும் உங்களுக்கு மகாபலிபுரம் வரைக்கும் தொழிற்சாலைகள் வந்து போச்சு. அதை வந்து நம்ம புதுவை மாநிலத்துல கொண்டு வர்றதுனால நிறைய நம்ம புதுவை மாநில பொறியியல் கல்லூரியில படுகிற மாணவ மாணவர்களுக்கு அங்க அந்த நிறுவனங்கள்ல சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம கட்டுமான பணிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, மேம்பாலங்கள், போக்குவரத்தை வந்து சரி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு.
அதிலும் ரயில் போக்குவரத்தில் நீங்கள் ரயில் போக்குவரத்திலே நீங்கள் இன்னும் பின்தங்கிறீர்கள். இன்னும் வந்து நீங்கள் சென்னை மற்றும் பிற பெருநகரங்களுடன் நேரடியான ரயில் தொடர்பு இல்லை என்ற குறை இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றி
அது வந்து ஒரு தவறான கருத்து. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது புதுவை மாநிலத்துல நாங்க வந்து ஒரே ஒரு ரயில் தான் போயிட்டு இருந்தது, ரெண்டு ரயில், ஒன்று புதுச்சேரி.
ரயில் பாதை
புதுச்சேரியிலேருந்து விழுப்புரம் இருக்கு சொல்றேன், புதுச்சேரியிலேருந்து விழுப்புரம், புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கு இருந்தது, இன்னைக்கு புதுச்சேரியிலேருந்து டெல்லிக்கு, கல்கத்தாவுக்கு, மும்பைக்கு, பெங்களூருக்கு, மங்களூருக்கு, கன்னியாகுமரிக்கு.
அதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து விழுப்புரம் சென்றுதான் போக வேண்டிய சூழல் இருக்கிறது. நீங்கள் வந்து நேரடியாக இல்லை, அது எனக்கு தெரியும். நான் கேட்பது அது அல்ல நாராயணசாமி அவர்களே, அதாவது புதுச்சேரியிலிருந்து நேரடியாக ரயில் பாதை என்றால் விழுப்புரத்துக்கு சென்று அதன் அந்த சென்னைக்கு செல்வது என்பது சுற்றி செல்வது தானே. நேரடியாக புதுச்சேரியிலிருந்து திண்டிவனத்தை நீங்கள் ஒரு இணைத்து விட்டால் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்
மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும், மத்திய அமைச்சராக இருந்த போதும், மொத்தம் 17 ரயில்களை புதுவை மாநிலத்துல 4 ஆண்டுகள்ல விட்டுக்கிறோம். அதுல வந்து இப்ப நான் சொன்ன கல்கத்தா, டெல்லி, மும்பை, புதுச்சேரியில இருந்து நேரடியா போகுது ரயில், புதுச்சேரியில இருந்து மும்பைக்கு நேரடியா போகுது ரயில், மங்களூருக்கு ரயில்
நேரடியா. நான் கேட்பது ட்ரெயின் டிராக், அதாவது ரயில் பாதை.
ரயில் பாதை புதுச்சேரியில இருந்து விழுப்புரம் வழியா தான் போக முடியும். வேற நீங்க வந்து கிழக்கடை சாலை வருவதற்கு சம்பந்தமான நடவடிக்கை எடுத்து வரேன்.
ஓகே, அதுதான் கேட்டேன். அதுதான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நேரடியாக நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பாதையை போடு, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அது, அதை கொண்டு வந்தால் உங்களுக்கு
காரைக்கால் பண்ணிருக்கோம் காரைக்கால்ல இருந்து சென்னைக்கு விட்டுக்கிறோம், கொச்சிக்கு விட்டுக்கிறோம், திருச்சி விட்டுக்கிறோம், தஞ்சாவூர் விட்டுக்கிறோம், பல ஊர்களுக்கு விட்டுருக்கோம்.
புதுச்சேரி இந்த மாதிரி தொழிற்சாலை தொழில் துறையில வளர வேண்டும் என்றால் அது வந்து மின்சக்தி கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஒரு மாநிலமாக, ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி, அதில் சுயசார்பை நீங்கள் எட்ட வேண்டும். இப்பொழுது பெரும்பான்மையான அளவுக்கு நீங்கள் இன்னும் புதுச்சேரியின் மின்சாரத்தை இறக்குமதி தான் செய்து வருகிறீர்கள். அந்த நிலையை மாற்றுவதற்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா?
அதாவது உங்களுக்கு காரைக்கால் படுகையில வந்து உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து தேவையான இந்த கேஸ் இல்லை, அந்த பகுதியில் கிடைக்கல. அது இருந்தால் வந்து மின்சார உற்பத்தி பெருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும், அதை செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலக்கரி மூலமாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதே போல சோலார் பேனல் வச்சு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்க, எப்படி பண்றது முயற்சி பண்ணி.
சரி, சற்று அரசியல் கேள்விகளுக்கு வருவோம். மத்தியிலே வந்து உங்களுக்கு எதிரான ஒரு பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சியிலே இருக்கிறது. எப்படி இந்த உறவுகளை நீங்கள் சுமூகமாக பேணி புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவது அதில் ஒரு சிரமமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா?
மத்திய அரசு எங்களுக்கு எதிரான அரசு நீங்க சொல்ல முடியாது. மத்திய அரசுனா எல்லா மக்களுக்கும், எல்லா மாநிலத்துக்கும்
மாற்று கட்சி, அதாவது வேறொரு கட்சி உங்களுக்கு போட்டி கட்சி எங்கே ஆட்சியில் இருப்பதால் கேட்டேன்.
அதாவது மத்தியில நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கர்ல, ராஜஸ்தான்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றணும், எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல். அதே போல் நரேந்திர மோடி அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
இங்கே வந்து நீங்கள் இந்த புதுச்சேரியில் நீங்கள் வருகின்ற முதலமைச்சராக பதிவேற்ற இதே நேரத்தில் துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி அவர்கள் பதிவேற்றிருக்கிறார் ஓரிரு தினங்களுக்கு முன்பு. அவரும் வந்து சில ப்ரோஆக்டிவாக சில அறிவிப்புகளை எல்லாம் விடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் துணைநிலை ஆளுநருக்கு சற்று அதிகாரங்கள் அதிகமாக இருப்பதான ஒரு சட்ட ஒரு நிலைமை இருப்பதால் இது ஒரு அவருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கும் இடையே ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தும் என்று சிலர் கருதுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
துணைநிலை ஆளுநருடைய எண்ணம் வந்து, அதாவது புதிய மாநிலத்துடைய வளர்ச்சி, எங்களுடைய எண்ணமும் புதிய மாநிலத்தின் வளர்ச்சி தான். அதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. அதனால வந்து நாங்கள் இணைந்து செயல்படுவோம், புதுவை மாநில வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களையும் நிறைவேறும்.
அவர் வந்து இப்போ இந்த நேரடியாக மக்களை சந்திப்பது, மக்களை வந்து ராஜ்நிவாசுக்கு வர சொல்வது, உத்தரவுகள், இந்த எக்ஸிக்யூட்டிவ் உத்தரவுகள், இந்த மாதிரி இந்த சுழலும் விளக்குகளை போடாதே என்று உத்தரவிடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையின் அதிகாரத்துக்குள் அவர் தலையிடுவது போல சிலர் கருதுகிறார்கள். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்?
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் துணைநிலை ஆளுநருக்கு என்ன அதிகாரம், புதுவை யூனியன் பிரதேச சட்டத்திலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் ஆளுநர் துணைநிலை ஆளுநருடைய அதிகாரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அமைச்சருடைய அதிகாரம் எப்படி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது துணைநிலை ஆளுநர் அவர்கள், அதாவது மத்திய, அதாவது அமைச்சரவருடைய முடிவை ஏற்றுதான் நடவடிக்கை எடுக்கணும். அல்லது அமைச்சரவைக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை வந்து உள்துறை அமைச்சரகத்துக்கு அனுப்பணும். அதுதான் வந்து விதிமுறை. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சுமூகமா பேசி எல்லா பிரச்சனையும் பேசி,
உங்களது அமைச்சரவை உருவாக்கும் பணி முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் அதிலே அதிருப்தி இருப்பதாகவும் சிலருக்கு இதிலே மனக்கசப்பு இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. உதாரணத்துக்கு லட்சுமி நாராயணன் போன்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழாவையே புறக்கணித்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இது
அது மாதிரி ஒன்றும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவரு நேற்று தினம் கூட அவர்கிட்ட தொலைபேசியில் பேசுற, நேரடியாக சந்திச்சேன். அது மாதிரி எந்த கருத்து வேறுபாடுல நாங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுவோம்.
நீங்கள் எந்த தொகுதியிலே போட்டியிடப் போவதாக முடிவு செய்திருக்கிறீர்கள்?
அதை நான் முடிவு பண்ண பிறகு சொல்றாங்க.